நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் போபாலரத்னம் சேவகன். காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடி வரும் பணியில் புதியதாக 122 துண்டுகளின் செய்மதி படங்கள் கிடைத்திருப்பதாக மலேசியா தெரிவித்திருக்கின்றது. இவை காணாமல் போன விமானத்தினுடையதாக இருக்கலாம் என்றும் மலேசியா கூறுகின்றது.
We're able to identify 122 potential objects.
பிரான்சினால் கொடுக்கப்பட்ட இந்த படங்களில் இருக்கும் துண்டுகளில் ஒரு சில துண்டுகள் 20 மீட்டருக்கு மேல் நீளமாக இருக்கின்றன. இவை அனைத்தும் ஒரு நடுத்தர நகரத்திற்குள் ஆங்காங்கே கிடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கிடக்கின்றன.
பாகிஸ்தானின் மத்திய அரசாங்கத்துக்கும் தலிபான்களுக்கும் இடையிலான நேரடியான சமாதான பேச்சுவார்த்தை நாட்டின் வடக்கே ஆப்கான் எல்லைக்கு அருகே இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு நாள் முழுவதும் நடந்திருக்கின்றது. பாகிஸ்தானின் தெஹ்ரிக் ஐ தலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகளுடன் பேச்சு நடத்துவதற்காக வடக்கு வசிரிஸ்தானில் இருக்கின்ற ஒரு அறிவிக்கப்படாத இடத்துக்கு அரசாங்க பிரதிநிதிகள் குழு ஒன்று சென்றிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட வன்செயலை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் விளைவாகவே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் கிறிஸ்துவ பாதுகாப்பு குழு என்ற பெயரில் இயங்கி வரும் குழுவை இனிமேல் எதிரி குழுவாக தான் நாங்கள் பார்க்கப் போவதாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் அமைதி காக்கும் படையின் தலைவரான ஜான் மேரி மைக்கேல் மொகோகோ கூறியிருக்கின்றார். இந்த கிறிஸ்தவ பாதுகாப்பு குழுதான் பிரான்ஸ் படையினருடன் இணைந்து பணிபுரிந்து வரும் ஆப்பிரிக்க அமைதி காக்கும் படையினர் மீது தாக்குதல் நடக்கிறதாக அந்த தலைவர் கூறியிருக்கின்றார்.
யுக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தை தன்னுடன் இணைத்ததை அடுத்து ரஷ்யா தன்னந்தனியாக தனித்து நிற்பதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா அதனை எச்சரித்திருக்கின்றார்.
If Russia continues on its current course, however, the isolation will deepen. Sanctions will increase.
பிரஸ்ஸல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பேச்சு நடத்திய பின்னர் உரையாற்றிய அதிபர் ஒபாமா, ரஷ்யா தனது தற்போதைய முயற்சிகளில் தொடர்ந்தால் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அதன் மீது எரிபொருள் துறையை இலக்கு வைப்பது உட்பட மேலும் ஆழமான தடைகளை விதிக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
குவைத்தில் நடைபெற்ற அரபு லீக் மாநாடு முடிவடைந்திருக்கின்றது. இந்த மாநாட்டில் சிரிய அரசு நடத்தி வரும் படுகொலைகளுக்கு தீவிரமான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 3 ஆண்டுகளாக இடம்பெற்று வரும் கிளர்ச்சி மற்றும் உள்நாட்டு போரினை முடிவுக்கு கொண்டுவர அரசியல் உடன்பாடு தேவை என்று அரபு லீக் மாநாட்டில் கூறப்பட்டிருக்கின்றது.
சிரியாவின் லடாக்கியா மாகாணத்தில் துருக்கியுடனான எல்லைப் பகுதியிலிருந்து கிளர்ச்சிக்காரர்கள் தெற்கே முன்னேற அழுத்தம் கொடுக்க நிலையில் அங்கு மோதல்கள் அதிகரித்திருக்கின்றன. அதிபர் அசாத்தின் அல்வாய்ட் இனக்குழுவினரின் பலமிக்க இடமான லடாக்கியாவை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த குண்டு ஒன்றை அவர்கள் தற்பொழுது கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பெருமண்ணிக்கையிலான படையினரையும் ஆயுத குழுவினரையும் அங்கு நிறுத்தியிருக்கின்ற அரசாங்கம் வான் மூலமும் பீரங்கிகள் மூலமும் பதில் தாக்குதல் நடத்துகின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
துருக்கியில் ட்விட்டர் குறுந்தகவல் சமூக இணையத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றுமாறு அந்த நாட்டு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கின்றது. இதன் மூலம் துருக்கியில் இன்று புதன்கிழமை முதல் ட்விட்டர் இணையத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை மீண்டும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படலாம் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றனர். துருக்கியின் பிரதமர் ரஜப் தயிப் எர்துவான் இந்த ட்விட்டர் தடையை கடந்த வாரம் அறிவித்திருந்தார். தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் ட்விட்டர் தளத்தில் வெளியாகியிருந்த நிலையிலேயே பிரதமர் ட்விட்டர் பயன்பாட்டை நாட்டில் தடை செய்தார். ட்விட்டர் மீதான இந்த தடை கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. நாட்டின் அதிபர் அப்துல்லா குல் ஒரு சமூக வலைதளத்தை முழுமையாக மூடிவிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார்.
பர்மிய இராணுவத்தின் வசம் இருக்கின்ற அரசியல் அதிகாரங்கள் குறைக்கப்படும் என்றும், ஆனால் அது படிப்படியாகவே நடக்கும் என்றும் பர்மிய அதிபர் தேன் ஷேன் அவர்கள் கூறியிருக்கின்றார். தற்போதைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதில் உதவுவதற்கு இராணுவத்துக்கு இன்னமும் ஒரு பங்கு இருக்கின்றது என்று மக்களாட்சியின் 3வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பர்மிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் கூறியிருக்கின்றார். பல தசாப்த இராணுவ ஆட்சியின் பின்னர் பர்மாவில் இருக்கின்ற இராணுவம் 2011 அதிகாரங்களை பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு கையளித்தது. அது தொடர்ச்சியான அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு வழி செய்தது. ஆனால் நாட்டின் அரசியல் அமைப்பு நாட்டின் இராணுவ ஜெனரல்களுக்கு விரிவான அதிகாரங்களை வழங்கியிருக்கின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.